சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனம் வழங்குகிறது. சாத்தானின் மீது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வெற்றி. ராண்டால்ஃப்டன். ஓய்வு நாளுக்குப் பிறகு வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலேனா மரியாவும் மற்ற மரியாவும் கல்லறையை பார்க்கச் சென்றனர். ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் கர்த்தருடைய தூதர் வானத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறைக்குச் சென்று கல்லை புரட்டிக் கொண்டு அதன் மீது அமர்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னலைப் போலவும் அவருடைய ஆடைகள் பனி போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர்கள் அவருக்கு மிகவும் பயந்தார்கள். அவர்கள் நடுங்கி இறந்த மனிதர்களைப் போல ஆனார்கள். தேவதூதன் பெண்களிடம், "பயப்படாதே, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு இயேசுவை தேடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார்." வாரத்தின் முதல் நாளின் மாலையில் சீடர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவுகள் பூட்டப்பட்டிருந்த போது இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று, "உங்களுக்கு சமாதானம்" என்றார். இப்படிச் சொல்லிவிட்டு தன் கைகளையும் பக்கத்தையும் காட்டினான். இறைவனைக் கண்ட சீடர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். மீண்டும் இயேசு, "உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். தந்தை என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன்." அதோடு அவர்கள் மேல் ஊதினார், "பரிசுத்த ஆவியைப் பெறுங்கள்" என்றார். ஒரு வாரம் கழித்து அவருடைய சீடர்கள் மீண்டும் வீட்டில் இருந்தார்கள். தாமஸ் அவர்களுடன் இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தாலும் இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று, "உங்களுக்கு சமாதானம்." பிறகு தாமஸிடம், "உன் விரலை இங்கே போடு, என் கைகளைப் பார். உன் கையை நீட்டி என் பக்கத்தில் வை. சந்தேகப்படுவதை நிறுத்தி நம்புங்கள்." தாமஸ் அவரிடம், "என் ஆண்டவரே, என் கடவுளே." பலியிடும் பாவநிவாரண பலி மற்றும் உயிர்த்தெழுதலுடன் இயேசு தனது மரணத்தின் மூலம் மனிதனுடன் ஒரு புதிய உடன்படிக்கையை நிறுவினார். பெந்தகொஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்றாக இருந்தார்கள். திடீரென்று வானத்திலிருந்து பலத்த காற்று வீசுவது போல ஒரு சத்தம் வந்தது. அது அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் நிறைந்தது. அக்கினியைப் போல பிரிக்கப்பட்ட நாக்குகள் அவர்களுக்குத் தோன்றி அவர்கள் ஒவ்வொருவரிடமும் தங்கியிருந்தன. அவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு உரைத்தபடியே மற்ற மொழிகளில் பேச ஆரம்பித்தார்கள். இப்போது எருசலேமில் வானத்தின் கீழுள்ள சகல தேசங்களிலிருந்தும் பக்தியுள்ள யூதர்கள் கூடியிருந்தார்கள். இந்தச் சத்தத்தைக் கேட்டு திரளான மக்கள் கூடி ஒவ்வொருவரும் அவரவர் மொழியில் பேசுவதைக் கேட்டுத் திகைத்தனர். அனைவரும் ஆச்சரியப்பட்டு குழப்பமடைந்து, "இதன் அர்த்தம் என்ன?" ஆனால் மற்றவர்கள் கேலி செய்து, "அவர்கள் புதிய திராட்சரசத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள்" என்றார்கள். ஆனால் பேதுரு பதினொருவர்களோடு நின்று சத்தமிட்டு அவர்களை நோக்கி, "யூதேயா தேசத்தாரே, எருசலேமில் வசிப்பவர்களே, இது உங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிபோதையில் இல்லை. ஏனென்றால் அது பகலில் மூன்றாவது மணி நேரம் மட்டுமே. ஆனால் ஜோயல் தீர்க்கதரிசி மூலம் கூறப்பட்டது இதுதான். மேலும் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களைக் காண்பார்கள். உங்கள் முதியவர்கள் கனவுகளைக் காண்பார்கள்" என்று தேவன் அறிவிக்கிறார். "அந்த நாட்களில் என் வேலைக்காரர்கள் மற்றும் பெண் வேலைக்காரர்கள் மீது நான் என் ஆவியை ஊற்றுவேன். மேலும் அவர்கள் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இரத்தத்தையும் நெருப்பையும் புகையின் ஆவியையும் காட்டுவேன். கர்த்தருடைய நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரும் இரட்சிக்கப்படுவார்கள்." இஸ்ரேல் மக்களே, இந்த வார்த்தைகளை கேளுங்கள். நாசரேத்து இயேசு கடவுள் உங்கள் நடுவில் வல்லமையுள்ள செயல்களாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உங்களுக்கு சான்றளிக்கப்பட்டவர். நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த இயேசு உறுதியானபடி ஒப்புக் கொடுக்கப்பட்டார். கடவுளைப் பற்றிய முன்னறிவிப்பு, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு அக்கிரமக்காரர்களின் கைகளால் அவரைக் கொன்று மரணத்தின் வேதனையைத் தளர்த்தினார். ஏனென்றால் தாவீது அவரைப் பற்றி கூறுகிறார், "நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாகக் கண்டேன். ஏனென்றால் நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களிகூறியது, என் மாம்சமும் நம்பிக்கையில் குடியிருக்கும். நீ என் ஆத்துமாவை கைவிடமாட்டாய். பாதாளத்திற்கு அல்லது உங்கள் பரிசுத்தமானவர் அழிவைக் காணட்டும். சகோதரர்களே, முற்பிதாவாகிய தாவீதை குறித்து நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்லுவேன். அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய கல்லறை இன்றுவரை நம்மிடம் உள்ளது. ஆகவே அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து கடவுள் அவருக்கு ஆணையிட்டார் என்பதை அறிவார். அவர் தனது சந்ததியினரில் ஒருவரை தனது சிம்மாசனத்தில் அமர்த்துவார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி முன்னறிவித்தார். அவர் ஹேடிஸுக்கு கைவிடப்படவில்லை. அவருடைய மாம்சம் இந்த இயேசுவை கடவுள் எழுப்பியதைக் காணவில்லை. நாம் அனைவரும் ஆகவே அவர் கடவுளின் வலது பாரசத்தில் உயர்ந்தவராகவும் தந்தையிடமிருந்து பரிசுத்து ஆவியை பெற்றவராகவும் தாவீது பரலோகத்திற்கு ஏறிச் சென்றதால் நீங்கள் பார்க்கிற கேட்கிறதை ஊற்றினார் கர்த்தர் என் ஆண்டவரிடம், நான் உமது எதிரிகளை உமக்கு பாதப்படியாக்கும் வரை என் வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். நீங்கள் சிலுவையில் அறைந்து இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவராகவும் கிறிஸ்துவாகவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் இதை கேட்டபோது அவர்கள் இதயம் நொறுங்கி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி உங்கள் பாவ மன்னிப்புக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தைப் பெறுவீர்கள். வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். தொலைவில் உள்ள அனைவருக்கும், யூதர் அல்லாத நம் கடவுளாகிய ஆண்டவர் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் மேலும் பல வார்த்தைகளுடன் அவர் சாட்சி கொடுத்து, இந்த வக்கரமான தலைமுறையினரிடமிருந்து உங்களை காப்பாற்றுங்கள் என்று தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்தினார். எனவே அவருடைய வார்த்தையைப் பெற்றவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் சுமார் 3000 பேர் சேர்க்கப்பட்டனர். அண்ணன் பிலிப்பிடம் கூறினார், இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்று நான் நம்புகிறேன். இந்த புதிய உடன்படிக்கையில் உள்ளவர்களை கடவுள் மனித உடலில் கிறிஸ்துவுக்கு கடவுள் என்று ஒப்புக் கொடுத்து பாவ வாழ்விலிருந்து நீதியுள்ள வாழ்க்கைக்கு மாறி கிறிஸ்துவின் இரத்தத்தில் மூழ்கி மன்னிக்கும்படி கடவுளிடம் மன்றாடுகிறார். அவர்கள் இப்போது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிறார்கள். அவருடைய தியாகம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் அவர் நிறுவிய என் தேவாலயம், இவை அனைத்தும் அவரை பெற்ற எவரும் அவருடைய பெயரில் நம்பிக்கை கொண்டவர்கள் கடவுளின் குழந்தைகளாகும் உரிமையை கொடுத்தார். குழந்தைகள் இயற்கையான வம்சாவளியினாலோ அல்லது மனித முடிவுகளினாலோ அல்லது கணவனின் விருப்பத்தினாலோ பிறக்கவில்லை, ஆனால் கடவுளால் பிறந்தவர்கள். கிறிஸ்துவில் உள்ளவர்கள் பெயரை அணிவார்கள் கிறிஸ்து, ஏனெனில் கிறிஸ்து அவர்களின் இறைவன், ஆசிரியர், வழிகாட்டி, இரட்சகர், மீட்பர், முன்மாதிரி, பிரதான ஆசாரியர், நம்பிக்கை, பாவத்திற்கான தியாகம் மற்றும் பல. பேதுருவின் வாக்குமூலத்தின் உண்மையே நமது விசுவாசத்திற்கு பாறை அடிப்படையான அடித்தளம். இயேசு உண்மையானவர் மற்றும் பைபிள் உண்மை. இயேசுவை பற்றி அறிய வேண்டிய அனைத்தும் பைபிளில் காணப்படுகின்றன. மனித வரலாறு அனைத்தும் அவரைச் சுற்றியே உள்ளது. மனித நாடகத்தின் மையப்பாத்திரம் இயேசு. உலக சரித்திரம் கிறிஸ்துவுக்கு முன் கீர்மு மற்றும் கிறிஸ்துவுக்கு கிபி என இரண்டு காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பதில் ஆச்சரியமில்லை. கிறிஸ்துவின் மன்னிப்பு மற்றும் இரட்சிப்பின் செய்தியை ஏற்றுக்கொள்பவர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் கடைப்பிடிக்க மத்தேயு 28:20 கற்பிக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய போதனைக்கும் ஐக்கியத்திற்கும் அப்பம் பிட்டு ஜபம் பண்ணுவதற்கும் தங்களை அர்ப்பணித்தார்கள். பிரேக்கிங் ரொட்டி என்பது அவர்களின் பொதுவான உணவை ஒன்றாக சாப்பிடுவதைக் குறிக்கிறது. இதில் லார்ட்ஸ் சப்பர் இருக்கலாம். அப்போஸ்தலர்களும் சீடர்களும் மட்டும்தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போதிக்கும் பணியைக் கொண்டிருந்தார்களா? ஏன் ஸ்தேவான் கல்லறிந்த அந்த நாளில் எருசலேமில் வழி என்று அறியப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருந்தவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய துன்புறுத்தல் வெடித்தது. அப்போஸ்தலர்களைத் தவிர மற்றவர்கள் யூதேயா மற்றும் சமாரியா முழுவதும் சிதறடிக்கப்பட்டனர். தெய்வீக மனிதர்கள் ஸ்தேவானை புதைத்து அவருக்காக ஆழ்ந்து புலம்பினார்கள். சிதறிப்போயிருந்தவர்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் கிறிஸ்துவை அறிவித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறினார், நற்செய்தியைப் பற்றி நான் வெட்கப்படவில்லை, ஏனென்றால் அது விசுவாசிக்கிற தங்கள் விசுவாசத்தை ஒப்புக் கொடுத்து செயல்படுகிற ஒவ்வொருவரின் இரட்சிப்புக்கான தேவனுடைய வல்லமையாகும். எனது முந்தைய புத்தகமான தியோபிலஸில் அவர் தேர்ந்தெடுத்து அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலம் அறிவுரைகளை வழங்கிய பிறகு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரை இயேசு செய்ய தொடங்கியதையும் கற்பிக்கவும் தொடங்கிய அனைத்தையும் பற்றி எழுதினேன். அவர் துன்பத்திற்குப் பிறகு அவர் இந்த மனிதர்களிடம் தன்னை காட்டினார் மற்றும் அவர் உயிருடன் இருக்கிறார் என்பதற்கு பல உறுதியான ஆதாரங்களை கொடுத்தார். அவர் 40 நாட்கள் அவர்களுக்கு தோன்றி கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். ஒரு சமயம் அவர் அவர்களுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு கட்டளையிட்டார், எருசலேமை விட்டு வெளியேறாதீர்கள், ஆனால் என் தந்தை வாக்களித்து வரத்திற்காக காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுத்தார், ஆனால் சில நாட்களில் நீங்கள் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். எனவே அவர்கள் ஒன்றாக சந்தித்த போது, ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் இந்த நேரத்தில் இருக்கிறீர்களா? அவர் அவர்களிடம் கூறினார், தந்தை தனது சொந்த அதிகாரத்தால் நிர்ணயித்த நேரங்களையோ தேதிகளையோ அறிவது உங்களுக்கு இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அவர் இதைச் சொன்னபின் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை அவர்கள் பார்வைக்கு மறைத்தது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று வெள்ளை உடை அணிந்த இரண்டு மனிதர்கள் அவர்களுக்கு அருகில் நின்றனர். கலிலேயா மனிதர்களே, நீங்கள் ஏன் இங்கே வானத்தை பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? உங்களிடமிருந்து பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட அதே இயேசுவானவர் பரலோகத்திற்குச் செல்வதை நீங்கள் பார்த்தது போலவே திரும்பி வருவார். உங்கள் இதயங்கள் கலங்க வேண்டாம். கடவுள் நம்பிக்கை என் மீதும் நம்பிக்கை. என் தந்தையின் வீட்டில் பல அறைகள் உள்ளன, அப்படி இல்லாவிட்டால் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்வதற்காக நான் அங்கு செல்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்தால் நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் திரும்பி வந்து உங்களை என்னுடன் சேர்த்துக் கொள்வேன். நான் போகும் இடத்திற்கு செல்லும் வழி உங்களுக்குத் தெரியும் என்றார். சகோதரர்களே, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது, அழியக்கூடியவை அழியாததை சுதந்தரிக்காது என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். கேளுங்கள், நான் உங்களுக்கு ஒரு மர்மத்தைச் சொல்கிறேன். நாம் அனைவரும் தூங்க மாட்டோம், ஆனால் நாம் அனைவரும் மாற்றப்படுவோம், ஒரு கண் இமைக்கும் நேரத்தில், கடைசி எக்காலத்தில். ஏனென்றால் எக்காலம் ஒலிக்கும், மரித்தோர் அழியாமல் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள், நாம் மாற்றப்படுவோம். ஏனெனில் அழியக்கூடியது அழியாததையும் அழியாதது அழியாததையும் அணிந்து கொள்ள வேண்டும். அழியக்கூடியது அழியாததையும் சாவுக்கேதுவானது அழியாததையும் அணிந்து கொள்ளும்போது மரணம் வெற்றியில் விழுங்கப்பட்டது என்று எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும். உறங்குபவர்களைப் பற்றி நீங்கள் அறியாமல் இருப்பதையோ அல்லது நம்பிக்கை இல்லாத மற்ற மனிதர்களைப் போல திக்கப்படுவதையோ நாங்கள் விரும்பவில்லை. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே அவரில் தூங்கியவர்களை கடவுள் இயேசுவுடன் கொண்டு வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய சொந்த வார்த்தையின்படி, இன்னும் உயிருடன் இருக்கும் நாங்கள் கர்த்தர் வரும் வரை எஞ்சியிருப்பவர்கள் நிச்சயமாக தூங்கிவிட்டவர்களுக்கு முந்த மாட்டோம் என்று நாங்கள் உங்களுக்குச் சொல்கிறோம். கர்த்தர் தாமே வானத்திலிருந்து உரத்த கட்டளையோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவனுடைய எக்கால சத்தத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். அதன் பிறகு இன்னும் உயிருடன் இருக்கும் நாமும் ஆண்டவரை சந்திப்பதற்காக மேகங்களில் அவர்களோடு சேர்த்து கொள்ளப்படுவோம். எனவே நாம் என்றென்றும் இறைவனுடன் இருப்போம். எனவே இந்த வார்த்தைகளால் ஒருவரையொருவர் ஊக்குவிக்கவும். இப்போது சகோதரர்களே, நேரங்களையும் தேதிகளையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. ஏனென்றால் இரவில் திருடன் வருவது போல் கர்த்தருடைய நாள் வரும் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். வானங்கள் கர்ஜனையுடன் மறைந்துவிடும், பூலகங்கள் நெருப்பால் அழைக்கப்படும், பூமியும் அதில் உள்ள அனைத்தும் அப்பட்டமாக வைக்கப்படும். இப்படி எல்லாம் அழிந்துவிடும் என்பதால் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும்? நீங்கள் கடவுளுடைய நாளை எதிர்பார்த்து அதன் வரவை விரைவுபடுத்தும்போது நீங்கள் புனிதமான மற்றும் தெய்வீக வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த நாள் நெருப்பால் வானத்தை அழிக்கும் மற்றும் உறுப்புகள் வெப்பத்தில் உருகும். ஆனால் அவருடைய வாக்குறுதியின்படி நீதியின் வீடாகிய புதிய வானத்தையும் புதிய பூமியையும் எதிர்நோக்குகிறோம். மனுஷகுமாரன் இழந்ததைத் தேடவும் காப்பாற்றவும் வந்தார். யாரும் அழிய வேண்டும் என்று விரும்புவதில்லை, ஆனால் அனைவரும் மனந்திரும்ப வேண்டும். கிறிஸ்து கெஞ்சுகிறார், சோர்ந்து போனவர்களே, சுமை சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் முகத்தை உங்கள் மீது எடுத்துக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் கொண்டவன். உங்கள் ஆத்துமாக்களுக்கு நீங்கள் இளைப்பாறுதலை காண்பீர்கள். ஏனெனில் என் நுகம் இலகுவானது, என் சுமை இலகுவானது என்றார். கடவுளுடைய வார்த்தையிலிருந்து சர்வதேச பைபிள் அறிவு நிறுவனத்தின் பாடத்தை கேட்டதற்கு நன்றி. கடவுளைப் பற்றியும் அவருடைய சித்தத்தைப் பற்றியும் கற்றுக்கொள்ள விரும்பும் அனைவருக்கும் பைபிள் படிப்பினைகளை வழங்குவதே இப்கி இந்நோக்கம்.